ஓம் சாந்தி. ஜூலை 20, 2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, யாசிப்பவரிலிருந்து இளவரசன் ஆகுவதற்கு தூய்மையே அடிப்படையாகும். தூய்மையாகுவதனால் மாத்திரமே நீங்கள் தூய உலக ராஜ்யத்தை பெறுவீர்கள். கேள்வி: இப்பாடசாலையின் எப்பாடம் உங்களை மனிதரிலிருந்து தேவராக மாற்றுகின்றது? பதில்: இப்பாடசாலையில் நீங்கள் ஒரு சரீரம் அல்ல, ஆனால் ஓர் ஆத்மா என்ற பாடத்தை ஒவ்வொரு நாளும் கற்கின்றீர்கள். நீங்கள் ஆத்ம உணர்வு உடையவர்கள் ஆகுவதனாலேயே உங்களால் ஒரு மனிதனிலிருந்து தேவனாகவும் ஒரு சாதாரண ஆணிலிருந்து நாராயணனாகவும் ஆக முடியும். இந்த நேரத்தில் மனிதர்கள் அனைவரும் பூஜிப்பவராகவே இருக்கின்றார்கள். அதாவது, அவர்கள் தூய்மையற்றவர்களாகவும் சரீர உணர்வு உடையவர்களாகவும் இருக்கின்றார்கள். ஆகையாலேயே அவர்கள் தொடர்ந்தும் தூய்மையாக்குகின்ற தந்தையை அழைக்கின்றார்கள். பாடல்: உங்கள் ஆகாய சிம்மாசனத்தை விட்டு இறங்கி கீழே பூமிக்கு வாருங்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என கூறியது யார் என்பதை குழந்தைகள் அறிவார்கள். எந்த குழந்தைகள்? ஓம் சாந்தி என எந்த ஆத்மா கூறினார் என்பது ஆத்மாக்களாகிய உங்களுக்கு தெரியுமா? பரமாத்மா பரம தந்தையே அவ்வாறு கூறினார். அவ்வாறு கூறியது ஒரு மனித ஆத்மா அல்ல என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். பரமாத்மாவான பரம தந்தை சிவனே அவ்வாறு கூறினார். அனைவரதும் தந்தையான அவரே அதி மேலானவர் ஆவார். மாயையின் பெரியதொரு நிழல் பாரதத்தின் மீது சூழ்ந்துள்ளது என பாடலில் செறிமடுத்தீர்கள். அவர்கள் மிகவும் தூய்மை அற்றவர்களாகிவிட்டதாலேயே அழைக்கின்றார்கள், ஓ தூய்மையாக்குபவரே, எங்களை தூய்மையாக்குவதற்கு மீண்டும் ஒரு முறை வாருங்கள். ஆத்மாக்களே கடவுள் என்று அழைக்கப்படும் தமது தந்தையை அழைக்கின்றார்கள். அவர் மாத்திரமே தூய்மையாக்குபவர் என அவர்கள் கூறுகின்றார்கள். ஒரேயொருவரின் புகழே உள்ளது. அவர் ஆத்மாக்கள் அனைவரதும் எல்லையற்ற தந்தையாவார். இங்கே அனைவரும் தூய்மையற்றவர்கள் ஆகியுள்ளதாலேயே அவர்கள் அழைக்கின்றார்கள், ஓ பரமாத்மாவான பரம தந்தையே. அவர் மாத்திரமே ஞானக்கடலும் தூய்மையாக்குபவரும் ஆவார். அவர் ஞானக்கடலும் உலக அதிபதியும் என்பதால் அவர் தந்தையும் ஆசிரியரும் ஆவார். அவர் சகல வேதங்கள், சமய நூல்கள், கிராந்த் போன்ற அனைத்தையும் அறிந்தவர். அவரே ஞானம் நிறைந்தவர் என்றும் அழைக்கப்படுகின்றார். இந்நேரத்தில் அனைவரும் சந்தோஷமற்றிருப்பதால் அவர்கள் அப்பாலுள்ள தந்தையை அழைக்கின்றார்கள். அவர்கள் தந்தையான கடவுளையே அழைக்கின்றார்கள். அவருக்கும் ஒரு பெயர் இருக்க வேண்டும். அவரை நினைவு செய்வதற்காக நினைவு கூறப்பட்ட பெயர் சிவபாபா ஆகும். அவரே ஞானக்கடலும் சந்தோஷக்கடலும் அமைதிக்கடலும் அதி மேலானவரும் ஆவார். மனித ஆத்மாக்கள் தமது தந்தையை புகழ்கின்றார்கள். அதி மேலான ஆத்மா யார்? அவர் பரமாத்மாவான பரம தந்தை ஆவார். அவர் பரமன் ஆவார். தூய்மையற்ற மனிதர்கள் அவரை நினைவு செய்கின்றார்கள். பாரதம் தூய்மையாக இருந்தபோது சத்திய யுகத்தில் தேவராஜ்யம் இருந்தது. அங்கு தூய்மையற்ற எவருமே இருக்கவில்லை. இது தமோபிரதான் உலகமாகும். அதாவது, இந்த உலகில் வாழ்கின்ற ஆத்மாக்கள் அனைவரும் பாவாத்மாக்கள் ஆவார்கள். தூய்மையாக இருந்த இந்த பாரதம் இப்பொழுது தூய்மையற்றதாகிவிட்டது. இங்கே கலியுகத்தில் அனைவருமே தூய்மையற்றவர்கள் ஆவார்கள். ஞானக்கடலும் தூய்மையாக்குபவருமான பரமாத்மாவாகிய பரமதந்தை பரந்தாமத்தில் இருந்து வந்து பிரம்மாவினூடாக கற்பிக்கின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவருக்கு நிச்சயமாக ஒரு சரீரம் தேவையாகும். இந்த விஷயங்கள் சமய நூல்களில் குறிப்பிடப்படவில்லை. அதிகாரியான ஞானக்கடல் மாத்திரமே அனைத்தையும் அறிவார். பாரதத்தில் விஷ்ணுவின் தொப்புளிலிருந்து பிரம்மா வெளிப்படுவதை போன்றும், அவர் சமய நூல்களை கைகளில் வைத்திருப்பதை போன்றும் படத்தை காட்டுவார்கள். விஷ்ணு சகல சமய நூல்களினதும் சாராம்சங்களையும் விவரிப்பதில்லை. ஞானக்கடலான பரமாத்மா பரமதந்தையே பிரம்மாவினூடாக சகல சமய நூல்களினதும் சாராம்சத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அவரே பிரம்மாவையும் விஷ்ணுவையும் சங்கரரையும் படைத்தவராவார். பிரம்மாவோ அல்லது விஷ்ணுவோ ஞானக்கடல் என்று அழைக்கப்படுவதில்லை. சங்கரரை அவ்வாறு கருதவேனும் முடியாது. அவ்வாறாயின் ஞானக்கடல் யார்? அசரீரியான அதிமேலான பரமாத்மாவே தூய்மையாக்குபவர் ஆவார். இதுவே அந்த பரமாத்மாவான பரமதந்தையின் புகழாகும். இங்கும் ஆத்மாக்களே புகழப்படுகின்றார்கள். ஆத்மா சரீரத்தினூடாக கூறுகின்றார், நான் ஒரு ஜனாதிபதி, நான் ஒரு சட்ட நிபுணர், நான் இன்ன அமைச்சர். ஓர் ஆத்மாவே ஓர் அந்தஸ்தை பெறுகின்றார். ஆத்மா சரீரத்தினூடாக கூறுகின்றார், நான் ஒரு சரீரத்தை நீக்கிவிட்டு இன்னொன்றை எடுக்கின்றேன். தந்தை இந்த நேரத்தில் வந்து கூறுகின்றார், குழந்தைகளே, ஆத்ம உணர்வு உடையவர்கள் ஆகுங்கள். உங்கள் தந்தையான நான் உங்களுக்கு இப்பாடத்தை கற்பிக்கவே வந்துள்ளேன். இது மனிதர்களை தேவர்களாகவும், சாதாரண ஒரு ஆணை நாராயணனாகவும், சாதாரண ஒரு பெண்ணை லக்ஷ்மியாகவும் மாற்றுகின்ற ஒரு பாடசாலையாகும். ஆத்மாக்கள் அனைவரும் தந்தையை அழைக்கின்றார்கள், ஓ பரமாத்மாவான பரம தந்தையே. அசரீர உலகிலிருந்து இப்பொழுது இச்சரீர உலகிற்கு வாருங்கள். உங்கள் வடிவத்தை மாற்றுங்கள். அசரீரி ஆத்மாக்களான நீங்கள் ஒரு சரீரத்தினுள் பிரவேசிக்கும் பொழுது நீங்கள் ஒரு கருப்பைக்குள் புகுந்து மறுபிறப்பு எடுக்கின்றீர்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், நீங்கள் ஒரு கருப்பையினூடாகவே 84 பிறவிகளையும் எடுக்கின்றீர்கள். நீங்கள் ஒரு சரீரத்தை நீக்கிவிட்டு இன்னொன்றை எடுக்கின்றீர்கள். இவ்வாறாகவே நீங்கள் 84 பிறவிகளை எடுக்கின்றீர்கள். நான் ஒரு கருப்பைக்குள் பிரவேசிப்பதில்லை. பாரத மக்களாகிய நீங்கள் ஆதியில் தேவ தர்மத்தை சேர்ந்தவர்கள். நீங்கள் தொடர்ந்தும் கீழே இறங்கிய போது க்ஷத்திரிய குலத்தினராகி, அதன் பின்னர் வைசிய குலத்தினராகவும், பின்னர் சூத்ர குலத்தினராகவும் ஆகிய போது உங்கள் கலைகள் தொடர்ந்தும் குறைவடைந்தன. பாரதம் 16 ஸ்வர்க கலைகள் நிறைந்ததாகவும், அதன் பின்னர் 14 ஸ்வர்க கலைகள் உடையதாகவும் ஆகியது. பாரத மக்களுக்கு தமது சொந்த பிறவிகளை தெரியாது. பாரத மக்களே 84 பிறவிகளை எடுக்கிறார்கள். ஏனைய சமயத்தை சேர்ந்த எவரும் 84 பிறவிகளை எடுப்பதில்லை. நீங்கள் சுயதரிசன சக்கரதாரிகள் ஆகியுள்ளீர்கள். இது ஞான விஷயமாகும். சுயதரிசன சக்கரவர்த்திகள் ஆகுவதனால் நீங்கள் ஸ்வர்க்கத்தின் சக்கரவர்த்திகளாகவும் பூகோள ஆட்சியாளர்களாகவும் ஆகுகின்றீர்கள். தூய்மை அற்றவரிலிருந்து தூய்மை ஆகுவதற்காகவே இங்கே நீங்கள் வந்துள்ளீர்கள் என்பதை நீங்கள் மிக தெளிவாக புரிந்து கொண்டீர்கள். இதுவே தூய்மையற்ற உலகமாகும். ஒரேயொரு தந்தை மட்டுமே தூய்மையாக்குபவரும் அனைவருக்கும் சத்கதியை அருள்பவரும் ஆவார். அனைவரும் அவரை அழைக்கிறார்கள். அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை அன்றி தந்தையையே நினைவு செய்கிறார்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையை கூறவில்லை. சகல சமய நூல்களிலும் அதிமேன்மையான ரத்தினம் கீதையே ஆகும். பாரதத்தின் கீதை எந்த மதத்தின் சமய நூல்? ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். கீதையை பாடியது யார்? ராஜயோகத்தை உங்களுக்கு கற்பித்தது யார்? தூய்மையாக்குபவரான தந்தையாகிய பரமாத்மா பரமதந்தை ஆவார். அசரீரியான ஆத்மாக்களான நீங்கள் பௌதீக சரீரங்களை எடுத்துள்ளீர்கள். சரீரதாரிகளை ஒருபோதும் கடவுள் என்று அழைக்க முடியாது. சத்திய யுகத்தில் லக்ஷ்மியும் நாராயணனும் இருந்தாலும் அவர்கள் கடவுள் என்று அழைக்கப்படுவதில்லை. அது அவர்களுக்கு வழங்கப்படும் பட்டமே ஆகும். சட்டத்தின்படி ஒரேயொரு கடவுளே இருக்கிறார். படைப்பவர் ஒருவரே. ஏனைய அனைவரும் தேவர்களே. இது 5000 வருடங்களுக்குரிய விஷயமாகும். இது லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யமாக இருந்தது. அவர்கள் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தினி என்று அழைக்கப்பட்டார்கள். கடவுள் ஒரு சக்கரவர்த்தி ஆகுவதில்லை. அவர் வந்து பாரத மக்களை தேவர்களாக ஆக்குகின்ற தந்தையாவார். இப்போது எவரும் தேவ தர்மத்தை சார்ந்தவர்கள் அல்ல. இது இராவண சமுதாயம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் இது இராவண ராஜ்யமாகும். இராவணன் பழைய எதிரியாக இருப்பதனாலேயே அவர்கள் இராவணனின் கொடும் பாவியை வருடா வருடம் எரிக்கிறார்கள். எவ்வாறாயினும் பாரத மக்களுக்கு அவரை பற்றி தெரியாது. இராவணன் யார் என்பது சமய நூல்களில் குறிப்பிடப்படவில்லை. ஏன் அவர்கள் இராவணனை 10 தலைகளுடன் சித்தரித்துள்ளார்கள்? இந்த விஷயங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். மனிதர்கள் முற்றிலும் கல்லு புத்திகளை கொண்டிருக்கின்றனர். லக்ஷ்மி நாராயணன் போன்றவர்கள் தெய்வீக புத்திகளை கொண்டவர்கள் என கூறப்படுகிறது. அது தெய்வீக பிரபுக்களினதும் சீமாட்டிகளினதும் ராஜ்யமாகும். அரசனும் அரசியும் எவ்வாறோ அவ்வாறே பிரஜைகளும் இருந்தனர். பாரதத்தை போன்று சந்தோஷ பூமி வேறு எங்கும் இல்லை. பாரதம் ஸ்வர்க்கமாக இருந்தபோது அங்கு சுகவீனம் துன்பம் நோய்கள் போன்றவை இருக்கவில்லை. அங்கு சம்பூர்ணமான சந்தோஷம் நிலவியது. கடவுளின் புகழ் முடிவற்றது என கூறப்படுகிறது. அதே போன்று பாரதத்தின் புகழும் முடிவற்றது. அனைத்தும் தூய்மையிலேயே தங்கியுள்ளது. அவர்கள் அனைவரும் தூய்மை அற்றவர்களாக இருப்பதனாலேயே அவர்கள் அழைக்கிறார்கள். அமைதியோ அல்லது செழிப்போ இல்லை. பாரத மக்களான நீங்கள் சூரிய வம்ச தேவர்களாக இருந்து பின்னர் படிப்படியாக தூய்மையற்றவர்கள் ஆகினீர்கள் என்பதை இப்போது புரிந்து கொண்டுள்ளீர்கள். இது மரண பூமி என்று அழைக்கப்படுகிறது. இது தீக்கிரையாக்கப்பட வேண்டும். இதுவே சிவனின் ஞான யாகம் ஆகும். அவர்கள் இதனை உருத்ரனின் ஞான யாகம் என்றும் அழைக்கிறார்கள். மக்கள் அதற்கு பல்வேறுபட்ட பெயர்களை சூட்டுகிறார்கள். அவர்கள் சிவனின் உருவத்தை எங்கு கண்டாலும் அதற்கு வெவ்வேறு பெயர்களை சூட்டுகிறார்கள். அவர்கள் ஒரேயொருவருக்கு பல ஆலயங்களை கட்டி வெவ்வேறு பெயர்களை உபயோகிக்கிறார்கள். தந்தை இங்கிருந்து விளங்கப்படுத்துகிறார். இந்த ஞானம் பக்தி விருப்பமின்மை உள்ளன. பக்தி இப்போது முடிவிற்கு வருகின்றது. உங்களுக்கு பக்தியில் விருப்பமின்மை காணப்படுகிறது. அதாவது உங்களுக்கு இந்த பழைய உலகின் மீது விருப்பமின்மை ஏற்பட்டுள்ளது. இந்த பழைய உலகம் இப்போது அழியப் போகிறது. குழந்தைகள் வினவுகிறார்கள், பாபா நாம் எவ்வாறு தூய்மை அற்றவர்களிலிருந்து தூய்மையானவர்கள் ஆக முடியும்? புதியவர்கள் இங்கு வருவதற்கு அனுமதிக்கப்படுவதில்லை. அதே போன்று புதியதொரு மாணவர் கல்லூரிக்கு செல்லும் போது அவர் எதனையும் புரிந்து கொள்ள மாட்டார். மனிதர்கள் எவ்வாறு தேவர்களாக மாறுகிறார்கள் என்பது எவருக்கும் தெரியாது. தூய்மையற்ற மனிதர்கள் தூய்மையாகுகிறார்கள். இந்த வேளையில் பாரதம் பிச்சைக்கார நிலையில் உள்ளது. சத்திய யுகத்தில் பாரதம் இளவரசரை போன்றிருந்தது. ஸ்ரீ கிருஷ்ணர் பாரதத்தின் முதலாம் இலக்க இளவரசர் ஆவார். அவரிடம் சகல நற்குணங்களும் இருந்தன. அந்த ராஜ்யம் லக்ஷ்மி நாராயணனுடையது எனப்பட்டது. ஸ்ரீ கிருஷ்ணர் ஓர் இளவரசராகவும் ராதை இளவரசியாகவும் இருந்தனர். இளவரசர் ஸ்ரீ கிருஷ்ணரின் புகழ் நினைவு கூறப்படுகிறது. சகல நற்குணங்களும் நிறைந்தவர், 16 ஸ்வர்க கலைகளும் நிறைந்தவர். அவர் கீதையை கூறவில்லை. அவர் சத்திய யுகத்தின் இளவரசராக இருந்தார். தூய்மையற்ற மனிதர்களை தூய்மையானவர்கள் ஆக்குவதற்காக கீதையின் அத்தியாயங்களை அவர் கற்பிப்பது என்பது அசாத்தியமானது. அச்சமய நூல்கள் அனைத்தும் பக்தி மார்க்கத்தை சார்ந்தவை. சமய நூல்களுக்கு அதிகளவு புகழ் உள்ளது. சத்திய யுகத்தில் பக்தி மார்க்கத்திற்குரிய சமய நூல்கள், படங்கள் போன்றவை இருக்காது. அங்கு 21 பிறவிகளுக்கு இந்த ஞானத்தின் வெகுமதியே இருக்கும். நீங்கள் மீண்டும் ஒரு முறை உங்களுடைய சத்தியயுக ராஜ்ய பாக்கியத்தை கூறுகிறீர்கள். பாரத மக்கள் 5000 வருடங்களுக்கு முன்னர் சத்திய யுகத்தில் உலக அதிபதிகளாக இருந்தார்கள். அங்கு பிரிவினை போன்றவை கிடையாது. அது 5000 வருடங்களுக்குரிய விஷயமாகும். இது இப்போது கலியுக முடிவாகும். விநாசம் முன்னால் உள்ளது. தூய்மையற்ற கலியுகத்தை தூய சத்திய யுகமாக மாற்றுவதற்கே இந்த ஞான யாகத்தை கடவுள் உருவாக்கியுள்ளார். எனவே நிச்சயமாக தூய்மையற்ற உலகின் விநாசம் இடம்பெற வேண்டும். பிரம்மாவினூடாக ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் ஸ்தாபிக்கப்பட்டது என நினைவு கூறப்படுகிறது. சிவபாபா இப்போது அதனை பிரம்மாவினூடாக செய்விக்கிறார். நீங்கள் இப்போது மனிதர்களிலிருந்து தேவர்கள் ஆகுகிறீர்கள். பரமாத்மாவாகிய பரம தந்தை பிரம்மாவின் ஊடாக ஸ்தாபனையை மேற்கொள்கிறார் என்பது நினைவு கூறப்படுகிறது. அவர் மக்களின் தந்தையான பிரஜாபிதா ஆவார். அனைவரும் அவருடைய குழந்தைகள் ஆவார்கள். ஸ்வர்க்கம் நிச்சயமாக பிரம்மாவின் ஊடாகவே ஸ்தாபிக்கப்பட்டது. 5000 வருடங்களுக்கு முன்பு நான் ராஜயோகத்தை உங்களுக்கு கற்பிப்பதற்காக சங்கம யுகத்தில் வந்தேன். ஸ்ரீ கிருஷ்ணர் அன்றி நானே வந்தேன். ஸ்ரீ கிருஷ்ணரால் இந்த தூய்மையற்ற உலகினுள் பிரவேசிக்க முடியாது. தந்தை மட்டுமே வருகிறார். அவர் மட்டுமே அனைவருக்கும் சத்கதியை அருள்பவர் ஆவார். மனிதர்களால் மனிதர்களுக்கு சத்கதி அருள முடியாது. அனைவரும் அவரை மட்டுமே நினைவு செய்கிறார்கள். பரமாத்மாவான பரம தந்தை எங்கு வசிக்கிறார்? அவர் பரந்தாமத்தில் வசிக்கிறார் என்பதை குழந்தைகளான நீங்கள் அறிவீர்கள். அது மகத்தான பிரம்ம தத்துவம் ஆகும். அங்கு மகாத்மாக்களை போன்ற ஆத்மாக்கள் தூய்மையானவர்கள். இங்கும் அவர்கள் மகாத்மாக்களை பற்றியும் பாவாத்மாக்களை பற்றியும் பேசுகிறார்கள். உண்மையில் இங்கு ஒரு மகாத்மாவேனும் இல்லை. ஆத்மாக்கள் நீரினால் அன்றி இந்த ஞானத்தாலும் யோகத்தாலும் தூய்மையாகவும் சதோ பிரதானாகவும் ஆக வேண்டும். ஆத்மாக்கள் தூய்மையற்றவர்கள் ஆகுகிறார்கள். ஆத்மாக்களில் மாசு கலக்கின்றது. ஆத்மாவே தங்கம், வெள்ளி, செம்பு, இரும்பு போன்று ஆகுகிறார். இப்போது தூய்மை அற்றவர்களாகிவிட்ட ஆத்மாக்களை யாரால் தூய்மையாக்க முடியும்? வேறு எவருமன்றி பரமாத்மாவாகிய பரம தந்தையினாலேயே உங்களை தூய்மையாக்க முடியும். தந்தை இங்கிருந்து கூறுகிறார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள், உங்களுடைய பாவங்கள் அழிந்துவிடும். எந்தளவிற்கு நீங்கள் என்னை நினைவு செய்கிறீர்களோ அந்தளவிற்கு நீங்கள் தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையானவர்கள் ஆகுவீர்கள். இதற்கே முயற்சி தேவைப்படுகிறது. எவ்வாறு இந்த உலக சக்கரம் சுழல்கிறது என்றும் எவ்வாறு நீங்கள் 84 பிறவிகள் எடுக்கிறீர்கள் என்றும் சத்திய யுக ராஜ்யம் எவ்வளவு காலத்திற்கு தொடரும் என்றும் பின்னர் எவ்வாறு ராவணன் வந்தான் என்ற இந்த சகல ஞானத்தையும் நீங்கள் உங்களுடைய புத்திகளில் கொண்டிருக்கிறீர்கள். ராவணன் யார் என்பது எவருக்கும் தெரியாது. அவர்கள் எப்போது ராவணனின் கொடும் பாவியை எரிக்க ஆரம்பித்தார்கள் என்பதும் எவருக்கும் தெரியாது. அவர்கள் ஒவ்வொருவருடமும் அதனை எரிக்கிறார்கள். சத்திய யுகத்தில் அவர்கள் அதனை எரிப்பதில்லை. இது இப்போது இராவணராஜ்யமாகும். எவராலும் ராமராஜ்யத்தை ஸ்தாபிக்க முடியாது. அது தந்தையின் பணி மட்டுமே ஆகும். தூய்மையற்ற மனிதர்களால் இதனை செய்ய முடியாது. அவர்கள் அனைவரும் அழிக்கப்பட போகிறார்கள். தூய்மையற்ற உலகம் அழிக்கப்பட வேண்டும். சத்திய யுகத்தில் உள்ள ஒருவரேனும் ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள் என கூற மாட்டார்கள். அது தூய உலகம். லக்ஷ்மி நாராயணனை யார் ஸ்வர்க அதிபதிகள் ஆக்கினார் என்றும் அவர்கள் எவ்வாறு 84 பிறவிகள் எடுத்தார்கள் என்றும் நீங்கள் இப்போது அறிவீர்கள். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே 84 பிறவிகளை எடுக்கிறார்கள். அவர்களே இந்த நேரத்தில் சூத்திர வம்சத்திற்கு உரியவர்கள் ஆகிவிட்டார்கள். அவர்கள் இப்போது பிராமண வம்சத்திற்கு உரியவர்கள் ஆகுகிறார்கள். நீங்களே பிராமண உச்சிக் குடுமிகள் ஆவீர்கள். அதி உயர்ந்த உச்சிக் குடுமிகளே பிரம்மாவின் வாய்வழி தோன்றல்களான பிராமண குலத்தின் அலங்காரங்கள் ஆவார்கள். நீங்களும் இப்போது சிவபாபாவின் குழந்தைகள் ஆவீர்கள். அத்துடன் நீங்கள் பேரர்களும் பேத்திகளும் ஆவீர்கள். நீங்கள் சிவவம்சத்தை சார்ந்த பிரம்மா குமார்களும் பிரம்மா குமாரிகளும் ஆவீர்கள். நீங்கள் உங்களுடைய ஆஸ்தியை பாட்டனாரிடமிருந்து பெறுகிறீர்கள். தந்தை கூறுகிறார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள், தூய்மையானவர்கள் ஆகுங்கள், நீங்கள் முக்தி தாமத்திற்கு என்னிடம் வருவீர்கள். சென்ற கல்பத்தில் இவற்றை புரிந்து கொண்டவர்கள் மாத்திரமே இப்போது அவற்றை புரிந்து கொள்வார்கள். அவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு பிரம்மா குமார் குமாரிகள் இருப்பதாக சிலர் வினவுகிறார்கள். நாங்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கிறோமென அவர்களுக்கு கூறுங்கள். இந்த தெய்வீக விருட்சம் தொடர்ந்து வளர்கிறது. ஆதி சனாதன தேவி தேவதா விருட்சத்தின் கன்று இப்போது மீண்டும் நாட்டப்படுகிறது. ஏனெனில் தேவ தர்மம் இப்போது இல்லை. அனைவரும் தங்களை இந்துக்கள் என்று அழைக்கிறார்கள். அவர்கள் ஏனைய மதங்களுக்கு மாற்றப்பட்டு விட்டார்கள். அவர்கள் அனைவரும் மீண்டும் வந்து தமது ஆஸ்தியை தந்தையிடமிருந்து பெற்றுக்கொள்வார்கள். நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சந்தோஷம் என்ற உங்களுடைய ஆஸ்தியை கோருவதற்காக, அதாவது மனிதர்களிலிருந்து தேவர்கள் ஆகுவதற்காக வந்துள்ளீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும் ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம்: 1. தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவர் ஆகுவதற்கு இந்த ஞானத்திலும் யோகத்திலும் உறுதியாகுங்கள். நினைவெனும் முயற்சியை செய்வதன் மூலம் ஆத்மாவிலுள்ள மாசை அகற்றுங்கள். 2. பிரம்மாவின் வாய்வழி தோன்றல்களான பிராமணர்களாகிய நாங்கள் உச்சிக் குடுமிகள் என்ற போதையை பேணுங்கள். பிராமணர்கள் மாத்திரமே ஆஸ்திக்கான உரிமையை கொண்டுள்ளவர்கள். ஏனெனில் நாங்கள் அனைவரும் சிவபாபாவின் பேரக்குழந்தைகள் ஆவோம். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களின் சக்தி வாய்ந்த மனோபாவத்தால் எந்த ஒரு தூய்மையற்ற சூழலையும் மாற்றுகின்ற மாஸ்டர் தூய்மையாக்குபவர் ஆகுவீர்களாக. சூழல் எத்தகையதாக இருந்தாலும் உங்களின் சக்தி வாய்ந்த மனோபாவத்தால் அந்த சூழலை மாற்ற முடியும். சூழல் விக்காரங்கள் நிறைந்ததாக இருந்தாலும் உங்களின் மனோபாவம் விக்காரமற்றதாக இருக்க வேண்டும். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர்களால் தூய்மையற்ற சூழலின் ஆதிக்கத்திற்கு உட்பட முடியாது. மாஸ்டர் தூய்மையாக்குபவராகி உங்களின் சக்தி வாய்ந்த மனோபாவத்தால் எந்தவொரு தூய்மையற்ற அல்லது பலவீனமான சூழலை முடித்து விடுங்கள். அதை பற்றி பேசுவதன் மூலம் அத்தகைய சூழலை உருவாக்காதீர்கள். பலவீனமான அல்லது தூய்மையற்ற சூழலை பற்றி பேசுவதும் ஒரு பாவமே ஆகும். ஸ்லோகம். இப்போது பூமியில் இறை புரிந்துணர்வு என்ற விதையை விதையுங்கள். வெளிப்படுத்தல் இடம்பெறும். அவ்யக்த சமிக்கை. எரிமலை ஸ்திதியில் இருந்த வண்ணம் சக்தி வாய்ந்த நினைவை அனுபவம் செய்யுங்கள். யோகம் என்றால் மௌன சக்தி என்ற அர்த்தம். இந்த மௌன சக்தியால் இலகுவாக தன்னையும் மற்றவர்களையும் மாற்ற முடியும். இந்த சக்தியினால் பஞ்ச தத்துவங்களுடன் ஆத்மாக்களும் மாற்றம் அடையும். வார்த்தைகளினால் பாடநெறியை வழங்கி ஆத்மாக்களை மாற்றமடைய செய்கிறீர்கள். ஆனால் பஞ்ச தத்துவங்களை மாற்றமடைய செய்வதற்கு மௌன சக்தி உங்களுக்கு தேவை. அதாவது உங்களுக்கு யோக சக்தி தேவை. ஏனைய அனைத்து எண்ணங்களும் மௌனித்து பாபாவும் நானும் என்ற ஓர் எண்ணம் மாத்திரம் இருக்கின்ற போது உங்கள் யோகம் சக்தி வாய்ந்ததாக ஆகிறது. தந்தையை சந்திக்கின்ற அனுபவத்தை தவிர ஏனைய எண்ணங்கள் அனைத்தும் அற்றுப்போய்விட வேண்டும். அப்பொழுதே உங்கள் நினைவு நெருப்பை போன்றதென்றும் அதனூடாக மாற்றம் இடம்பெற முடியும் என உங்களால் நேர்மையாக கூற முடியும். ஓம் சாந்தி.